Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Ashhadu an la ilaha illallah. Ashhadu an la أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد حي على السلام. حي على السلام. حي على الفلاح. حي على الفلاح. الرحمن الرحيم مالك
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين وما كان لنفس أن تموت إلا بإذن الله كتابا مؤجلا ومن يرد ثواب الدنيا نؤته منها ومن يرد ثواب الآخرة نؤته منها وسنجزي الشاكرين وكاين من نبي قاتل معه ربيون كثير فما وهنوا لما صابهم في سبيل الله وما ضعفوا وما استكانوا والله يحب الصابرين وما كان قولهم إلا أن قالوا ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين فآتاهم الله ثواب الدنيا وحسن ثواب الآخرة والله يحب المحسنين ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون فرحين بما آتاهم الله من فضله ويستبشرون بالذين لم يلحقوا بهم من خلفهم ألا خوف عليهم ولا هم يحزنون يستبشرون بنعمة من الله وفضل وأن الله لا يضيع أجر
இவை சூரா ஆலே இம்ரானின் 146 149 வரையிலுள்ள வசனங்களும் 170 வரையிலுள்ள வசனங்களாகும். முதலில் ஓதப்பட்ட வசனங்களின் பொருள், அல்லாஹ்வின் அனுமதியின்றி எந்த உயிரும் மரணமடைவது சாத்தியமானதன்று, ஏனெனில் இது குறிப்பிட்ட காலத்தை பற்றிய தீர்ப்பாகும். இவ்வுலக கூலியை விரும்புவோருக்கு நாம் அதிலிருந்து அவருக்கு வழங்குவோம், மறுமையின் கூலியை விரும்புவோருக்கு நாம் அவருக்கு அதிலிருந்து வழங்குவோம், நன்றி செலுத்துவோருக்கு நிச்சயமாக நாம் நற்பலன் வழங்குவோம். எத்தனையோ தூதர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்களுடன் இணைந்து ஏராளமான இறையடியார்கள் போர் செய்துள்ளனர். இறைவழியில் தங்களுக்கு துன்பம் ஏற்பட்டதற்காக அவர்கள் தளர்ந்து விடவோ பலவீனத்தை காட்டவோ இல்லை, எதிரிகளுக்கு முன்னால் அவர்கள் பணிந்து விடவும் இல்லை. அல்லாஹ் பொறுமையாளரிடம் அன்பு காட்டுகின்றான், எங்கள் இறைவா எங்கள் பாவங்களையும் எங்கள் செயல்களில் எங்களின் வரம்பு மீறுதல்களையும் எங்களுக்கு மன்னித்தருள்வாயாக. எங்கள் காலடிகளை உறுதிப்படுத்துவாயாக. மேலும் நிராகரிக்கும் மக்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று கூறியதை தவிர அவர்கள் எதுவும் கூறியதில்லை. எனவே அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வுலகின் கூலியையும் மறுமையின் சிறப்பு வாய்ந்த கூலியையும் வழங்கினான். அல்லாஹ் நன்மை செய்பவர்களை நேசிக்கின்றான். இரண்டாவதாக ஓதப்பட்ட வசனங்களின் பொருள், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை மரணித்தவர்கள் என்று நீங்கள் ஒருபோதும் எண்ண வேண்டாம். மாறாக அவர்கள் உயிருள்ளவர்கள் ஆவர். மேலும் தங்கள் இறைவனமிருந்து அவர்களுக்கு உணவளிக்கப்படுகின்றது. அல்லாஹ் தனது அருளால் தங்களுக்கு வழங்கியுள்ளவற்றால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தவர்களாவர். மேலும் தங்களுக்கு பின்னிருந்து வந்து தங்களுடன் இதுவரை இணையாதவர்களை பற்றி அவர்களுக்கு எவ்விதமான அச்சமும் ஏற்படாது. அவர்கள் கவலை அடைந்தவர்களாய் இருக்கவும் மாட்டார்கள் என்ற நற்செய்தியை அவர்கள் பெறுகின்றனர். அல்லாஹ்விடமிருந்து தங்களுக்கு கிடைக்கின்ற அருட்கொடை மற்றும் அருள் தொடர்பான நற்செய்தியை அவர்கள் பெறுகின்றனர். மேலும் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களின் கூலியினை வீணாக்குவதில்லை என்ற நற்செய்தியையும் அவர்கள் பெறுகின்றனர். அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மஸீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்திற்கு தங்களது உடன்படிக்கையின் ஆன்மாவை புரிந்திருக்கின்ற, தியாகங்களின் ஆன்மாவை புரிந்திருக்கின்ற மக்களை வழங்கியிருப்பது அவனது பேரருளும் உபகாரமும் ஆகும். அம்மக்கள் அவற்றின் ஆன்மாவை புரிந்ததுடன் மட்டுமின்றி அவர்கள் எத்தகைய முன்மாதிரிகளை நிலைநாட்டி இருக்கின்றார்கள் என்றால் இக்காலத்தில் அதற்கான உதாரணம் வேறு எங்கும் கிடைக்க முடியாது. தங்களது பொருளை மார்க்கத்திற்காக செலவு செய்யக்கூடிய மக்கள் எங்கு இருக்கின்றனர் என்று கேள்வி எழும்போது அஹமதியா ஜமாத்தின் நபர்களின் கூட்டம் முன்னால் வந்து நிற்கின்றது. நேரத்தை தியாகம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்படும் போது இன்று அஹமதியா ஜமாத்தில் மார்க்கத்திற்காக நேரத்தை தியாகம் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றனர். கண்ணியத்தை தியாகம் செய்கின்ற முன்மாதிரியை பார்க்க வேண்டுமென்றால் இன்று அஹமதியா ஜமாத்தில் அந்த முன்மாதிரியை பார்க்கலாம். வாழ்க்கையை இஸ்லாத்தை தப்லீக் செய்வதற்காக அர்ப்பணிக்கும்படி கூறும்போது தூய உள்ளம் கொண்டவர்களில் ஒரு பிரிவினர் ஜமாத்திலே பணிக்காக தங்களை அர்ப்பணிக்கின்றனர். உயிரை தியாகம் செய்வது தொடர்பான உண்மையான முன்மாதிரியை பார்க்க வேண்டுமென்றால் அஹமதியா ஜமாத்தின் வரலாறு இந்த உண்மையான குர்பானியின் முன்மாதிரிக்கு சாட்சியாக திகழ்கின்றது. சுருக்கமாக, எந்த ஒரு தியாகத்தையும் அல்லாஹ் கூறியுள்ள கட்டளைகளுக்கு ஏற்ப இறைவனுக்காக அதை செய்கின்ற முன்மாதிரியை நிலைநாட்டுவதற்காக இன்று அல்லாஹத்தாலா அஹமதிய ஜமாத்தை உருவாக்கி இருக்கின்றான். இன்று அல்லாஹத்தாலா ஹஜ்ரத் மஸீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தகைய ஜமாத்தை வழங்கியுள்ளான் என்றால் அவர்களில் பெரும்பாலார் உயிர், பொருள், நேரம், கண்ணியம் ஆகியவற்றை தியாகம் செய்வதற்கான ஆன்மாவை புரிந்து கொள்பவர்களாக இருக்கின்றனர். எல்லா நேரமும் அதற்காக தயாராக இருக்கின்றனர். ஆனால் சிலர் குறைவான அறிவின் காரணமாக சில விஷயங்களை வெளிப்படுத்தி கூறுகின்றனர். அது ஒரு நம்பிக்கையாளரின் மகிமை ஆகாது. அல்லது நிலைமைகளின் காரணமாக மனித எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அவர்கள் சிலவற்றை வெளிப்படுத்தி கூறும்போது குறைவான தர்பியத் பெற்றவர்கள், குறை மதியுடையவர்கள், அதிலிருந்து அதிகமாக தீய தாக்கத்திற்கு ஆளாகிவிடுகின்றனர். சோதனை மற்றும் பரீட்சையின் காலகட்டம் நீளமானதாக ஆகிக்கொண்டிருக்கின்றது என்று சிலர் எனக்கு எழுதவும் செய்கின்றனர். துன்பங்கள் மற்றும் சோதனையின் காலகட்டம் மிக நீளமானதாக ஆகிவிட்டது. அல்லாஹுத்தாலா விரைவில் எளிதான நிலைமை ஏற்படுவதற்கான வழிவகையை செய்வானாக என்று அவர்கள் தமது நிலையை வெளிப்படுத்துகின்றனர். இதைத்தான் அவர்கள் செய்கின்றார்கள் என்றால் இதில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் அளவு கடந்த கடினமான நிலை மற்றும் சோதனை ஏற்படும் போது தூதரும் நம்பிக்கையாளர்களின் ஜமாத்தும் மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும் என்று குரல் எழுப்புகின்றனர், துவாவும் செய்கின்றனர். ஆனால் அவ்வாறு தமது நிலையை வெளிப்படுத்தும் போது உலக தொடர்புகள், காரணிகள் ஆகியவற்றின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்ற தமது விருப்பங்களை அவள் தெரிவிக்கும் போது இது ஒரு நம்பிக்கையாளரின் மகிமை ஆகாது. உதாரணமாக ஒருவர் எழுதுகின்றார், பாகிஸ்தானில் என்ன அநீதிகள் நடக்கின்றதோ அதை பற்றி நாம் உலகிற்கு தெரிவிக்க வேண்டும். மேலும் எம்டிஏவிலும் பெரும்பகுதி இந்த அநீதிகள் பற்றி உலகிற்கு எடுத்து கூறும் வகையில் உள்ள நிகழ்ச்சிகள் இருக்க வேண்டும். மற்ற வழிகளையும் இதற்காக பயன்படுத்த வேண்டும். அநீதிக்கு எதிராக உலகில் குரல் எழுப்ப வேண்டும் என்று எழுதியுள்ளார். அவரது கடிதத்தில் இருந்து தெரிய வருவது உலகவாதிகள் செய்வது போன்று கூச்சலிடுவது, உலகிற்கு முன்னால் தமது கண்டன முழக்கங்களை முழங்குவது ஆகியவற்றை செய்தால்தான் நமக்கு எதிராக இருக்கின்ற அரசாங்கங்களுக்கு நமது உரிமைகளை தருவதன் பக்கம் கவனம் ஏற்படும். இதன் மூலம் இந்த துன்பங்கள் மற்றும் சோதனைகளின் காலகட்டம் முடிவுக்கு வரும் என்று அவர் கருதுகின்றார். அவர் எழுதுகின்றார், எனது ஷியா நண்பர் ஒருவர் என்னிடம் கூறினார், அஹமதியா ஜமாத்துடன் இவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றார்களோ அவ்வாறு எங்களுடன் நடந்து கொண்டிருந்தால் நாங்கள் அதற்கு இவ்வாறு கண்டனம் தெரிவித்திருப்போம், ஊர்வலம் நடத்தியிருப்போம், இதை செய்திருப்போம், அதை செய்திருப்போம். இவ்வாறு சிறிதளவு எங்கள் மீது அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் கூட நாங்கள் உலகில் கூச்சல் போட்டிருப்போம் என்று அவர் கூறியதாக எழுதுகின்றார். அகமதிகள் சரியான முறையில் கண்டனம் தெரிவிக்கவும் இல்லை. இவர்கள் மீது அநீதி இழைக்கப்படுவது மற்றும் சோதனையின் காலகட்டம் இதன் காரணமாகத்தான் நீளமாகிக் கொண்டே இருக்கிறது என்று அந்த நண்பர் கூறியதாக எழுதியுள்ளார். இது தொடர்பாக நினைவில் வைக்க வேண்டிய முதல் விஷயம், நாம் ஒரு இறைவனின் இயக்கத்தை சார்ந்திருப்போர்கள் என்பது நமது வாதமாகும். இறை இயக்கங்கள் உலக அரசாங்கங்கள் மற்றும் உலக வழிமுறைக்கேற்ப செய்யப்படும் கண்டனங்கள் ஆகியவற்றில் நம்பிக்கை வைப்பதில்லை. இறை இயக்கங்களின் முன்னேற்றத்தில் உலக உதவியின் கையோ அல்லது ஆதரவோ இருப்பதில்லை. நிபந்தனையின்றி உலக உதவிகள் கிடைக்கவும் செய்யாது. எந்த நோக்கமுமின்றி அவை செய்யப்படுவதில்லை. தனக்கு முன்னால் ஏதாவது ஒரு வகையில் நம்மை தலைகுனிய வைக்காமல் அவை கிடைக்காது. உலகின் பக்கம் மட்டுமே நமது பார்வை இருக்கும் என்றால் இத்தகைய நிலைதான் உருவாகும். இந்த விஷயங்களை ஒரு உண்மையான நம்பிக்கையாளரால் சகித்துக் கொள்ள முடியாது. நம்பிக்கையாளர்கள் தரப்பிலிருந்தும் மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும் என்று குரல் எழுப்பப்படுகின்றது. அவ்வாறு குரல் எழுப்பப்படுகிறது என்றால் இது இறைவன் முன்னால் குனிந்தவாறு செய்யப்படும் துவாவின் குரலாகும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் சோதனை மற்றும் பரீட்சையின் காலகட்டத்தை கடந்து சென்றவாறு அல்லாஹ்வின் முன்பு குனிந்தவாறு அவனது அருளையும் உதவியையும் வேண்டும் போது முன்னேற்றத்தின் புதிய புதிய வழிகள் நமக்கு முன்னால் திறந்து கொண்டே இருக்கின்றது. இன்று ஏறக்குறைய முழு உலகிலும் பரவியுள்ள ஜமா சகோதரர்கள் மற்றும் உலகின் 204 நாடுகளில் வசிக்கின்ற அகமதிகள் அனைவரும் இந்த சோதனை ஜமாத்தின் முன்னேற்றத்திற்காக புதிய புதிய வழிகளை திறந்து தருகின்றது என்பதற்கும் புதிய புதிய இலக்குகளை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதற்கும் சாட்சிகளாக உள்ளனர். ஒரு நாட்டில் சோதனை அல்லது பரீட்சையின் காலகட்டம் நீண்டுவிட்டது என்ற விஷயத்தால் மட்டும் நாம் கவலை அடைந்துவிடக் கூடாது. மாறாக அல்லாஹு தாலாவின் அருள்களின் விரிவான நிலை எங்கு வரை பரவியுள்ளது என்பதை பார்க்க வேண்டும். உலக காரணிகளையும் பயன்படுத்த வேண்டும் என்பதை பொறுத்தவரையில் அது சரிதான், அவ்வாறு நடக்க வேண்டும். காரணிகளை பயன்படுத்துவது தடை செய்யப்படவில்லை, மாறாக இதை பற்றியும் கட்டளை இடப்பட்டிருக்கின்றது. வெளிப்படையான வழிமுறைகளை மேற்கொள்வது தடை செய்யப்பட்டதல்ல. அல்லாஹ்வின் அருளால் எந்த வரம்புகளுக்குள் இருந்தவாறு நாம் இந்த வெளிப்படையான காரணிகளை பயன்படுத்த முடியுமோ அவ்வாறு அவற்றை பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு நாம் செய்யவும் செய்கின்றோம். ஜமாத்தின் மீது எவ்வாறு அநீதிகள் இழைக்கப்படுகின்றன என்பதை நாம் உலகிற்கு தெரிவிக்கவும் செய்கின்றோம். நாம் அவர்களுக்கு இதை கூறுகின்றோம், இன்று முழு உலகம் ஒன்று சேர்ந்து இந்த அநீதிகளை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்யாமல் இருந்தால் இந்த அநீதி இழைத்தல் பரவிக்கொண்டே செல்லும். ஜமாத் பற்றிய கேள்வி மட்டுமல்லாது மாறாக எந்த ஒரு மனிதனும் பாதுகாப்பாக இருக்க முடியாது. இந்த அநீதிகள் இப்போது பரவுகின்றது, உலகம் இதை பார்க்கின்றது. இவற்றையெல்லாம் கூறிய பிறகும் கூட நாம் எந்த ஒரு அரசையும் சார்ந்திருக்கவில்லை, எந்த ஒரு மனித உரிமைகளை பெற்றுத் தருகின்ற அமைப்பையும் சார்ந்திருக்கவில்லை. மாறாக நாம் இறைவனையே சார்ந்திருக்கின்றோம். இந்த கருத்தை தான் குறிப்பாக கடந்த ஒன்றிரண்டு கொத்பாக்களில் நான் கூறி வருகின்றேன். எல்லா விளைவுகளையும் பெறுவதற்கு நமது பார்வை இறைவன் பக்கமே இருக்க வேண்டும். இதுவே ஒரு நம்பிக்கையாளரின் மகிமையாகும். உலகவாதிகள் கூச்சலிடுகின்றனர், மாநாடுகளையும் ஊர்வலங்களையும் நடத்துகின்றனர், பொருட்களை உடைக்கின்றனர், தங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு அதை போன்றே கொடுமைகளை இழைத்து பழிவாங்குகின்றனர். இது ஏன் என்றால், அவர்களுடன் இறுதி வெற்றி உங்களுடையதுதான் என்ற இறை வாக்குறுதிகள் இல்லை. ஆனால் நம்முடன் இறைவனின் வாக்குறுதிகள் இருக்கின்றன. உங்களுக்கு இத்தகைய அநீதிகள் இழைக்கப்பட்ட பிறகும் கூட அரசாங்கத்தின் தரப்பிலிருந்தும் அல்லது அரசாங்கத்தின் ஆசீர்வாதத்துடன் அரசு பணியில் இருப்பவர்கள் மற்றும் அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் கொடுமைகள் இழைக்கப்பட்ட பிறகும் கூட அல்லாஹு தாலாவின் விதியின்படி உங்களுக்கு அந்த அருட்படைகள் கிடைக்க வேண்டியது உள்ளது. அல்லாவின் குறிப்பான அருளால் நம்பிக்கையாளர்களுக்கு கிடைக்கின்ற அந்த அருட்படைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹு தாலா. இந்த உலகின் அருட்படைகளுக்கும் நீங்கள் வாரிசாவீர்கள், மறு உலக அருட்படைகளுக்கும் நீங்கள் வாரிசாவீர்கள். தியாகங்களின் எந்த நல்லுதாரணங்களை நீங்கள் நிலைநாட்டுகின்றீர்களோ அவை ஒருபோதும் வீணாகாது. இறுதி வெற்றி உங்களுடையதான். இந்த வெற்றியை பெறுவதற்கு எல்லாவற்றையும் விட மிக சிறந்த மருந்து துவாக்களாகும். எந்த அளவு அதிகமாக துவாக்களில் மூழ்குவீர்களோ அந்த அளவு விரைவாக துன்பங்கள் அகன்றுவிடும். எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்து தப்பிப்பதற்கு எந்த அளவு உங்கள் அன்பான இறைவனுடன் நீங்கள் ஒன்றிவிடுவீர்களோ அந்த அளவு விரைவாக அவன் வெளிப்பட்டு அசாதாரணமான அடையாளங்களை உங்களுக்காக காட்டுவான் இன்ஷா அல்லாஹு தஆலா. எனவே நமது எண்ணத்திலும் உலகவாதிகளின் எண்ணத்திலும் மிகப்பெரும் வித்தியாசம் இருக்கின்றது. நாம் காலத்தின் இமாமிடம் பைய செய்துள்ளோம். அவர்களுடன் இறைவனின் வெற்றிகள் பற்றிய வாக்குறுதிகள் உள்ளன. வெற்றிகளின் புதிய புதிய கதவுகள் திறக்கப் போகின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த காட்சிகளை நாம் பார்க்கவும் செய்கின்றோம். மற்றவர்களுடன் இதுபோன்ற எந்த வாக்குறுதியும் இல்லை. ஷியாக்களின் உதாரணம் அல்லது மற்றவர்களின் உதாரணத்தை இவர்கள் தருவதை பொறுத்தவரை உலக கண்டனங்கள் மூலம் அவர்கள் தங்கள் நோக்கங்களில் வெற்றி பெற்றிருப்பதாக எங்குமே என்னால் பார்க்க முடியவில்லை. மாறாக பொருட்களை உடைப்பது, முற்றுகையிடுவது, எரிப்பது போன்ற செயல்கள் எல்லா இடங்களிலும் நடக்கின்றது. அநீதிக்கு பதில் அநீதி இழைத்தலை தவிர வேறு எதுவும் இல்லாமலாகிவிட்டது. நாம் இதை செய்யக்கூடாது. இங்கு நான் உலகவாதிகள் நடந்து கொள்கின்ற விதத்திற்கு ஒரு உதாரணமும் கூறிவிடுகின்றேன். நான் ஏற்கனவே கூறியது போன்று உலகம் நமக்கு உதவி செய்தாலும் கூட அதன் மூலம் தனக்கு கிடைக்கும் சுய பலன்களை பார்த்துத்தான் அவ்வாறு அது செய்கின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன் இங்குள்ள பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. அதில் இங்குள்ள முஸ்லிம்கள் அரசாங்கத்தின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் அல்ல, எனவே மேற்கத்திய நாடுகளிலிருந்து முஸ்லிம்களை வெளியேற்றிவிட வேண்டும் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. இதை பார்த்த பிறகு நமது பிரஸ் செக்ஷன் தரப்பிலிருந்தும் இது தவறாகும், இஸ்லாம் நாட்டின் சட்டத்தை பேண வேண்டும் மற்றும் நாட்டின் மீது பற்று வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றது என்று கூறப்பட்டது. இதற்கு அந்த பத்திரிகை, மற்ற முஸ்லிம் பிரிவுகள் இதற்கேற்ப செயல்படுவதில்லை, நீங்கள் மற்ற பிரிவுகளுக்கு போதனை செய்யுங்கள் என்று கூறியது. நல்லது, உங்கள் பத்திரிகை இந்த போதனையை வெளியிட தயாராக இருக்கின்றது என்றால் நாங்கள் எங்கள் கருத்தை எழுதி தருகின்றோம் என்று நாம் கூறினோம். அவர்கள் இதை எழுத வேண்டும் அதை எழுத வேண்டும் என்று கூறிய நிபந்தனைகளுக்கு ஏற்ப அவ்வாறே எழுதி கொடுத்த பிறகும் கூட பிறகு அப்பத்திரிகையின் ஆசிரியர் அல்லது அவரது போர்டு இந்த அறிவிப்பை வெளியிட மறுத்துவிட்டது. இதுபோன்ற வேறு சில கட்டுரைகள் வந்துவிட்டதால் இந்த கட்டுரையை வெளியிட முடியவில்லை என்று சாக்கு கூறினர். பிறகு எப்போதாவது பார்க்கலாம் என்று கூறி நழுவிவிட்டனர். எவ்வாறு இருந்தாலும் இவை இவர்களது சாக்கு போக்குகளாகும். உண்மையில் அவர்களுக்கு அகமதிகளுக்கு எதிராக உள்ள மற்ற முஸ்லிம் பிரிவுகள் வெறுப்படைந்துவிடக் கூடாது என்ற அச்சம் இருக்கின்றது. அவர்களிடம் தைரியம் இல்லை. நீதியின் எதிர்பார்ப்புகளை அவர்கள் நிறைவேற்ற விரும்பவில்லை. சில வகையில் உள்ள அச்சமும் பயமும் அவர்களுக்குள் இருக்கின்றது. சில முஸ்லிம்கள் கடினமாக நடந்து கொள்வதை அவர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு இந்த அச்சம் இன்னும் அதிகமாகி விடுகின்றது. பெரும்பாலும் நான் பல்வேறு தலைவர்களிடமும் பத்திரிகையாளர்களிடமும் அமைதியை நிலைநாட்ட வேண்டுமென்றால் முதலில் நீதியை நிலைநாட்ட வேண்டும், இரட்டை வேடம் போடக்கூடாது என்று நான் கூறும்போது இந்த விஷயத்தில் எங்களிடம் குறை இருக்கின்றது, உண்மை இதுதான் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். சிலர் எந்த அளவு திறந்து இதனை கூறுகின்றனர் என்றால் எங்கள் சுய நோக்கங்களை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் எஜெண்டா உருவாக்கியுள்ளோம் என்று வெளிப்படையாக எங்களால் கூற முடியாது. ஆனால் உண்மை என்னவென்றால் நாங்கள் உலகிற்கு முன்னால் நீதியை பற்றிய விஷயங்களை பேசுகின்றோம். ஆனால் அதில் நோக்கம் எங்களுடையதாக இருக்கின்றது, அதைத்தான் நாங்கள் பெற வேண்டும் என்று கூறுகின்றனர். எவர்களின் பக்கம் நாம் நமது பார்வையை வைக்க வேண்டும் என்று கூறுகின்றோமோ அல்லது நம்மில் சில மக்களது எண்ணம் இவ்வாறு இருக்கின்றதோ அவர்களின் உண்மை நிலை இதுதான். இரட்டை வேடம் போடக்கூடியவர்களை சார்ந்து நாம் இருக்க முடியாது. துன்பங்களை அகற்றுவதற்கு இவர்களிடம் எந்த ஆற்றலும் இல்லை. ஒரு பத்திரிகை இருக்கின்றது, அது நாட்டின் மீது நமது அன்பை வெளிப்படுத்தும் வகையில் உள்ள நமது ஒரு அறிக்கையை கூட வெளியிட விரும்பவில்லை. பாதுகாப்பை கருதி செய்தி வெளியிடாமல் இருப்பதற்கு அது சண்டை சச்சரவுகளுடன் தொடர்புடைய செய்தி அல்ல. எனவே இத்தகைய ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்களை நாம் எவ்வாறு நம்ப முடியும்? இந்த மக்களின் பக்கம் நமது பார்வையை எவ்வாறு செலுத்த முடியும்? இந்த விஷயங்களை நாம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு அகமதியும் இறைவனை சார்ந்திருப்பதன் உண்மையை புரிந்து அதற்கேற்ப செயல்பட ஆரம்பித்தால் எங்கெல்லாம் அகமதிகள் மீது அடக்குமுறைகள் இருக்கின்றதோ அவை துவாக்கள் மூலமாக காற்றில் பறந்துவிடும் இன்ஷா அல்லாஹு தாலா. ஆனால் இந்த துவாக்களுக்குரிய உரிமையை செலுத்த வேண்டும் என்பதே நிபந்தனையாகும். பாகிஸ்தானிலும் மற்ற சில நாடுகளிலும் அகமதி அல்லாதவர்கள் தரப்பிலிருந்தும் அரசாங்கத்தின் தரப்பிலிருந்தும் ஜமாத்தின் மீது கடுமை காட்டப்படுகின்றதென்றால் சட்டத்தின் போர்வையில் அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் அநீதி இழைக்கப்படுகிறது என்றால் இது இன்று உருவான நிலை அல்ல, இது கடந்த ஒரு சில வருடங்கள் வரை தொடர்ந்து நடைபெற்று வரும் விஷயம் மட்டுமல்ல. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானே வாக்களிக்கப்பட்ட மசீஹ் என்று வாதம் செய்து ஒரு ஜமாத்தை நிறுவிய நாளிலிருந்தே இருந்து வருகின்ற நிலையாகும் இது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களது ஜமாத்திற்கும் ஆரம்ப நாட்களில் இருந்தே இந்த கடினமான நிலைமையையும் அநீதிகளையும் கடந்து செல்ல வேண்டியது வந்தது. இன்னும் சொல்வதென்றால் ஒருமுறை இப்படிப்பட்ட சந்தர்ப்பமும் வந்தது. அப்போது தமது மூதாதையர்களின் ஊரான காதியானிலிருந்தும் ஹிஜ்ரத் செய்ய வேண்டியது வரும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பம்தான் தொண்டு தொற்று இந்த ஊரின் எஜமானர்களாக இருந்திருக்கின்றனர். அவர்களுக்கு அங்கும் பாதுகாப்பு இருக்கவில்லை. நாம் இன்னும் மேலே செல்வதாக இருந்தால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையின் முழு காலகட்டமும் எதிரிகள் தரப்பிலிருந்தும் இழைக்கப்படும் கொடுமைகளை கண்டவாறுதான் கடந்தது. லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு எஜமானியாக இருந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிரியமான மனைவிக்கு எண்ணற்ற அடிமைகள் இருந்தனர். மக்காவில் உள்ள பெரும் செல்வந்தர்களில் ஒருவராக அவர்கள் இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தகைய கடினமான நிலைமைகளை அவர்கள் கடந்து செல்ல வேண்டியது வந்தது. முதுமையில் அவர்கள் தமது வீட்டை விட்டும் வெளியேற்றப்பட்டார்கள். மிக நீண்ட காலம் வரை மிகவும் ஆதரவற்ற நிலையில் ஒரு பள்ளத்தாக்கில் இருக்க வேண்டியது வந்தது. அங்கு உணவிற்கும் தண்ணீருக்கும் தட்டுப்பாடு இருந்தது, தங்குமிடம் இல்லாமல் இருந்தது. இத்தகைய கடினமான நிலைமையும் துன்பமும் தான் அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு காரணமாக இருந்தது. இவற்றையெல்லாம் இஸ்லாத்திற்காகவும் ஒரு நல்ல நோக்கத்திற்காகவும் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள். இந்த தியாகங்களுக்கு பின்னால் இறைவனின் உதவி பற்றிய வாக்குறுதி இருக்கின்றது, அவை நிறைவேறும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தகு துன்பங்கள் வந்தன. மக்காவில் தொடர்ச்சியாக 13 வருடங்கள் வரை அவர்கள் மீது கொடுமைகள் இழைக்கப்பட்டது. அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அம்புகள், பிரம்புகள், கற்கள் போன்ற எந்த பொருட்கள் தான் இல்லாமல் இருந்தது. அவற்றின் மூலம் அவர்களுக்கு துன்பம் இழைக்க முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் அவர்கள் அவற்றை வீரத்துடன் எதிர்த்ததுடன் மட்டுமல்லாமல் தங்களுக்கு பிரியமானவர்கள், நெருக்கமானவர்கள், சஹாபாக்கள் ஆகியோரின் உயிர் தியாகத்தையும் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள். இந்த கொடுமைகளின் காரணமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எதிரிகளுக்காக தீய துஆ செய்யும்படி வேண்டப்பட்ட போது அவர்கள் அந்த எதிரிகளுக்கு ஹிதாயத், அதாவது நேர்வழி கிடைக்கவே துஆ செய்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கல்லெறியப்பட்டு அவர்கள் உடலிலிருந்து ரத்தம் வழிந்தோடியது. அந்த நாளே தனது வாழ்நாளில் மிக கடினமான நாள் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். அப்போது அல்லாஹாலா அந்த மக்களை அழிப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அது குறித்து அவர்களது விருப்பம் என்ன என்று கேட்டபோது, இல்லை, மலையை இவர்கள் மீது விழும்படி செய்யக்கூடாது, இவர்களிலிருந்து ஒருவேளை உண்மையை ஏற்றுக்கொள்பவர்கள் தோன்றலாம், அப்படிப்பட்ட மக்கள் உருவாகுவர் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு உண்மையை ஏற்றுக்கொண்டு தங்களது உலகையும் மறுமையையும் சரி செய்பவர்களாக அவர்கள் ஆகிவிட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹிஜ்ரத்திற்கு பிறகு தொடர்ந்து பல போர்கள் நடந்தன. மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டது. எங்கு அநீதி இழைத்தலின் ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றதோ அங்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, கருணை ஆகியவற்றின் ஈடு இணையற்ற நீண்ட வரலாறு அவர்கள் மூலமாக எழுதப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகிக்க வேண்டியதுதான் வந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு விவகாரத்திற்கும் உலகில் அவர்கள் ஒரு முன்மாதிரியை நிலைநாட்ட வேண்டியிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சஹாபாக்களும் தியாகத்தின் முன்மாதிரியை காட்டினர். ஏனென்றால் இறைவனின் வாக்குறுதிகள் மற்றும் அல்லாஹ் வழங்கியுள்ள போதனைகளின் பக்கம் அவர்களின் பார்வை இருந்தது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நிழலாக தோன்றியுள்ளார்கள். எனவே அவர்களும் தங்களை ஏற்றுக்கொண்டவர்களிடத்தில் இதைத்தான் கூறியுள்ளார்கள். அதாவது, என்னுடைய ஜமாஅத்தின் மீது துன்பங்களும் கொடுமைகளும் இழைக்கப்படுகின்ற காலம் வர இருக்கின்றது. அவர்கள் மிக தெளிவாக கூறினார்கள், எனது வழி மலர்களால் நிறைந்தது அல்ல, மாறாக முட்களில் நடக்க வேண்டியது வரும் என்று அவர்கள் கூறினார்கள். எவரையும் அவர்கள் ஏமாற்றவில்லை. அகமதியத்தில் நுழைகின்ற ஒவ்வொரு நபரும் துன்பங்களை சகிக்க வேண்டியது வரும் என்பதை புரிந்தே நுழைகின்றனர். நான் சில வேளைகளில் புதிதாக பையஸ் செய்தவர்களிடம் அகமதியத்தின் வழி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டதல்ல என்பதை பற்றிய கணிப்பு அவர்களிடம் இருக்கின்றதா என்று பார்ப்பதற்காக அவர்களிடம் கேள்வி கேட்டேன். கடந்த சில நாட்களுக்கு முன் UKயில் புதிதாக பையஸ் செய்தவர்களுடன் ஒரு அமர்வு இருந்தது. அப்போது ஒரு நண்பரிடம் நான் இந்த கேள்வியையும் கேட்டேன். ஏனென்றால் அவருக்கு பாகிஸ்தானுடன் தொடர்பு இருந்தது. அப்போது அவர் இந்த பதிலைத்தான் கூறினார். நாங்கள் சிந்தித்த பிறகே பையஸ் செய்துள்ளோம். இந்த வழியில் ஒவ்வொரு கடினத்தையும் சகித்துக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றார்கள். சில பெண்கள் கூட தங்களது வீடுகளை விட்டுவிட்டனர், ஆனால் ஈமானை கைவிட்டு விடவில்லை. இவையெல்லாம் அவர்கள் உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவதற்கான அறிவை பெற்றதனால் ஏற்பட்டதாகும். வாழ்வும் மரணமும் இறைவனின் கையில் இருக்கின்றது என்ற அறிவை அவர்கள் பெற்றிருந்தனர். அல்லாவிற்காக கொள்கையில் உறுதியாக நிலைத்து நிற்பவர்கள் நட்பேறு பெற்றவர்களாவர். அல்லாஹ் அவர்களை ஈருலக சொர்க்கத்திற்கு வாரிசாக்குகின்றான். இவை நாவால் கூறப்படும் விஷயங்கள் மட்டுமல்ல, மாறாக அமதியா ஜமாத்தின் வரலாற்றில் இப்போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏதாவது ஒரு வடிவத்தில் தென்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. தியாகத்தின் இந்த முன்மாதிரிகள் காட்டப்படும் போது எத்தகைய தியாகங்களின் முன்மாதிரிகள் உள்ளன என்பதை பார்த்து மனிதன் வியப்பில் ஆழ்ந்து விடுகின்றான். இவையெல்லாம் ஏன் நடக்கின்றன என்றால், நான் ஏற்கனவே கூறியது போன்றே ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்ப நாட்களில் இருந்தே இவ்வாறு நடக்கும் என்று நமக்கு தெளிவாக கூறியிருந்தார்கள். மேலும் இவற்றையெல்லாம் பார்த்து அவை உங்களது வாழ்வில் நடந்த பிறகும் கூட நீங்கள் உங்களது ஈமானில் எந்த களங்கமும் ஏற்பட விட்டுவிடக்கூடாது. இந்த உறுதியாக நிலையிட்டலின் காரணமாக அல்லாஹு தஆலா உங்களுக்காக ஈருலகிலும் அருட்கொடைகளை நிர்ணயம் செய்துள்ளான் என்ற விஷயத்தை நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலும் பல இடங்களில் கூறியுள்ளான். நான் ஓதிய வசனங்களின் பொருளையும் நீங்கள் கேட்டுள்ளீர்கள். இவற்றிலும் இந்த கருத்துத்தான் கூறப்பட்டுள்ளது. வாழ்வும் மரணமும் ஒவ்வொருவருடனும் சேர்ந்திருக்கின்றது. அல்லாஹ் இங்கு தெளிவுபடுத்திவிட்டான், வாழ்வும் மரணமும் இறைவனின் கட்டளையின்படி ஏற்படுகின்றது. எதிரிகள் அதிகபட்சமாக நமக்கு மரணத்தை பற்றி அச்சுறுத்தலாம், அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அந்த மரணம் இறைவழியில் வந்தால் பிறகு அருட்கொடைகள் தொடர்பான நற்செய்திகள் இருக்கின்றது. வரலாற்றில் பார்க்கின்றோம், ஹஜ்ரத் காலித் பின் வலீத் மரணப்படுக்கையில் இருந்த சமயத்தில் ஒரு நண்பர் அவரை உடல்நலம் விசாரிப்பதற்காக வந்திருந்தார். அவரை பார்த்து அவர்கள் மிகுதியாக அழ ஆரம்பித்தார்கள். அப்போது அவருக்கு ஒருவேளை மரணம் பற்றிய பயம் ஏற்பட்டிருக்கலாம் என்று அவரது நண்பர் நினைத்தார். அவர்கள், காலிதே, நீங்கள் எதிரிகளின் பிடியில் பலமுறை வந்துள்ளீர்கள், எத்தகு வீரத்தை வெளிப்படுத்தியுள்ளீர்கள் என்றால் மனிதன் அதை பார்த்து வியப்பில் ஆழ்ந்து விடுகின்றான். இப்போது இந்த சமயத்தில் நீங்கள் ஏன் மரணத்திற்காக பயப்படுகின்றீர்கள் என்று கேட்டார். ஹஜ்ரத் காலித் கூறினார்கள், என் மீதுள்ள ஆடையை அகற்றுங்கள். அப்போது அவர்களது உடலில் மேற்பகுதியில் ஒவ்வொரு இன்ச்சிலும் காயத்தின் அடையாளம் இருப்பதை பார்க்க முடிந்தது. பிறகு காலித், எனது கால்கள் மீதுள்ள ஆடையை அகற்றுங்கள் என்றார். அங்கும் ஒவ்வொரு இன்ச்சிலும் காயத்தின் அடையாளம் இருந்தது. பிறகு ஹஜ்ரத் காலித் பின் வலீத் அவர்கள் கூறினார்கள், நான் மரணத்தின் அச்சத்தால் அழவில்லை, இந்த கவலையினால் நான் அழுகின்றேன். அதாவது நான் எப்போதும் ஷஹாதத்திற்காக ஆசைப்பட்டேன். இந்த காயத்தின் அடையாளங்கள் இதற்கு சாட்சியாக இருக்கின்றது. ஆனால் எனக்கு அந்த உயர் தகுதி கிடைக்கவில்லை. இப்போது படுக்கையில் என் உயிர் பிரிய போகின்றது. ஒருவேளை ஷஹாதத் மூலமாக மரணம் எனக்கு வராமல் இருந்தது, ஒருவேளை எனது செயல்களின் விளைவினால் இருக்குமோ என்று நான் அஞ்சுகின்றேன். எனக்கு இறைவன் சாதத்தை வழங்காமல் இருந்தது, அவன் என் மீது வெறுப்படைந்து விட்டதனால் தானோ என்ற அச்சம் எனக்கு இருக்கின்றது. அல்லாஹ்வின் வழியில் செய்யப்படும் தியாகத்தின் ஆன்மாவை புரிந்தவர்களின் உயர் தகுதி இப்படிப்பட்டதாகும். இது அவர்களது உள்ளத்தின் நிலையாகும். ஆனால் அல்லாஹு தஆலா அத்தகைய வெற்றி வீரர்கள் தொடர்பாக அவர்களுக்கும் சொர்க்கத்தை பற்றிய நற்செய்தியை வழங்குகின்றான். நான் இதை கூறியதன் நோக்கம் சாதத்திற்காக அவர்களிடம் இத்தகைய உணர்வு இருந்தது. பிறகு தியாகத்தின் உணர்வை புரிந்து கொள்வதற்கு இந்த காலத்தில் உதாரணம் இருக்கின்றது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஹஜ்ரத் சாயிதாதா அப்துல் லத்தீப் ஷஹீத் அவர்களிடம் அரசர் மீண்டும் மீண்டும் பிடிவாதமாக, நீங்கள் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஈமான் கொள்ளவில்லை என்று மறுத்து கூறிவிட்டால் உங்கள் உயிர் தப்புவதற்கான ஏற்பாட்டை நான் செய்வேன் என்று கூறினார். இவ்வாறு பேராசை ஊட்டப்பட்டது. ஆனால் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இதைத்தான் கூறினார்கள். அதாவது இன்று இறைவன் எனக்கு அவனது அருட்குடைகளுக்கு வாரிசாகின்ற அந்த மரணத்தை தருகின்றான் என்றால் நான் உலகிற்கான இதை ஏன் மறுக்க வேண்டும்? அறிவீறு கேட்கின்ற கேள்வியை நீ என்னிடம் கேட்கின்றாய், அல்லது அறிவில்லாமல் என்னுடன் நீ இவ்வாறு பேரம் பேசுகின்றாய். இதுவே ஒரு நம்பிக்கையாளரின் மகிமையாகும். இது தொடர்பாக அல்லாஹு தாலா இந்த வசனங்களில் கூறியிருக்கின்றான். அல்லாஹு தாலா கூறுகின்றான், இறைவழியில் தங்களுக்கு துன்பம் ஏற்பட்டதற்காக அவர்கள் தளர்ந்து விடவோ பலவீனத்தை காட்டவோ இல்லை, எதிரிகளுக்கு முன்னால் அவர்கள் பணிந்து விடவும் இல்லை. அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கின்றான். இன்றும் கூட நமது எதிரிகளுக்கு இந்த துன்பம் தான் இருக்கின்றது, அது இவர்கள் ஏன் பலவீனத்தை காட்டவில்லை, நமது அநீதி இழைத்தல் மூலமாக இவர்கள் ஏன் நமக்கு முன்னால் தலை குனிவதில்லை என்ற துன்பம்தான் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் ஒரு உண்மையான அகமதி எல்லா சமயத்திலும் இறைவன் மீது தனது பார்வையை வைத்துள்ளார் என்பது இவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ்விடமிருந்து நற்கூலியை பெறுவதற்கு எப்போதும் அவர் முயற்சி செய்து வருகின்றார். அல்லாஹு தஆலா தனது திருப்தியை பெற்றுக் கொள்வதற்காக இங்கு ஒரு துவாவையும் கற்றுத் தந்துள்ளான். தமது காலடிகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக எப்போதும் துவா செய்து வர வேண்டும் என்று கூறுகின்றான். ஏனென்றால் ஈமானில் வலிமை இறைவன் புறமிருந்துதான் வருகின்றது. இந்த உலகம் உங்களது ஈமானை பலவீனப்படுத்துவதற்கு வலுவாக செயல்படுகின்றது. இதன் தாக்கத்தின் கீழ் வந்துவிட வேண்டாம். பிறகு இந்த துவாவை இறைவன் கற்றுத் தந்துள்ளான். அந்த வசனங்களை நான் ஓதியிருந்தேன். ரப்பன அக்ஃபிர் லனா ஜுனூபனா வ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா வ சப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். எங்கள் இறைவா, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் செயல்களில் எங்களின் வரம்பு மீறுதல்களிலிருந்து எங்களை காப்பாற்று, எங்கள் காலடிகளை உறுதிப்படுத்துவாயாக, நிராகரிக்கும் மக்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. அல்லது இவ்வாறும் கூறலாம், எங்களது செயல்களில் எங்களது வரம்பு மீறுதல் காரணமாக சில தவறுகள் ஏற்பட்டது, அவற்றை நீ மன்னிப்பாயாக, எங்கள் பாவங்களையும் மன்னிப்பாயாக. எங்கு இறைவன் ஒவ்வொரு விவகாரத்தின் போதும் இறைவன் முன்னால் குடிவதற்கான துவாவை கற்றுத்தந்துள்ளானோ அங்கு வெற்றிகள் துவாக்கள் மூலமாகத்தான் கிடைக்கும். எனவே அல்லாஹ்வின் முன்பு குனியுங்கள், அவனிடம் கேளுங்கள். அதன் விளைவாக களப்பற்ற தூய உள்ளத்துடன் துவா செய்யும் போது அது அவனை உலக மற்றும் மறுமையில் கிடைக்கக்கூடிய நட்கூலிக்கு வாரிசாக்கிவிடும் என்பதையும் அல்லாஹ் கூறிவிட்டான். பிறகு சூரா ஆலே இம்ரானின் மற்ற வசனங்களில் அல்லாஹ் ஈமானில் மேலும் வலிமை ஏற்படுவதற்கு இந்த ஆறுதல் அளிக்கக்கூடிய சொற்களை கூறியுள்ளான். அல்லாஹ் கூறுகின்றான், இவர்கள் மரணித்தவர்கள் அல்ல, மாறாக இவர்கள் உயிருள்ளவர்கள். அம்வாத் என்பதற்கு மரணித்தவர்கள் என்பதை தவிர எவருக்கு பழிவாங்கப்படவில்லையோ அவர் என்ற பொருளும், இரண்டாவதாக அவருக்கு பின்னால் அவரது நோக்கத்தை நிறைவு செய்ய எவரும் இல்லாத நிலையில் இருக்கும் நபர் என்ற பொருளும் இருக்கின்றது. மூன்றாவதாக அவநம்பிக்கை அடைந்தவர், துக்கத்தில் ஆழ்ந்திருப்பவர் என்ற பொருளும் இருக்கின்றது. அதாவது அல்லாஹ்வின் வழியில் மரணித்தவர்கள் மரணித்தவர்கள் அல்ல, அவர்கள் உயிருள்ளவர்களின் அணியில் இருப்பர். அவர்களது இரத்தத்திற்காக இறைவன் பழிவாங்குவான். இரண்டாவதாக இந்த ஷஹீதுகளின் ஷஹாதத்தினால் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் பலவீனர்களாக இருப்பதில்லை, ஷஹாதத்திலிருந்தும் முழுமையாக பலன் பெறும் பிரிவினர் எப்போதும் இருந்து வருவர். மூன்றாவதாக இந்த ஷஹீதுகள் இறைவன் முன்னிலையில் எத்தகு உயர் தகுதியை பெறப்போகின்றனர் என்றால், மேலும் அவர்களுக்கு எத்தகைய ரிஸ்க் வழங்கப்படும் என்றால் அதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைவர். இவர்களது மரணம் இவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடியது அல்ல, மாறாக அது மகிழ்ச்சிக்கான வழிவகைகளை அவர்களுக்கு வழங்கும் மரணமாக இருக்கின்றது. மறு உலகிற்கு சென்று அவர்களது தியாகங்கள் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை உடையவர்களை உருவாக்குவதுடன் மட்டுமல்லாமல் இந்த தியாகங்கள் எதிரிகளுக்கு எதிரில் நமக்கு இறுதி வெற்றி கிடைப்பதற்கு காரணமாக இருக்கும் என்ற நற்செய்தியை அவர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த தியாகங்கள், இந்த பரீட்சை, இந்த தற்காலிக சோதனை நமது முன்னேற்றத்தின் வேகத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவநம்பிக்கையில் தள்ளிவிடக்கூடியதாக ஒருபோதும் அவை இருக்காது. அல்லாஹ் தஆலா பிரிதோரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிக்கத்து அல்லா தஹாஃபு வலா தஹசனு வப்ஷிரு பில் ஜன்னத்தில்லத்தி குந்தும் துஅதூன். எங்கள் இறைவன் அல்லாஹ் என கூறி இக்கொள்கையில் நிலைத்திருப்பவர்களிடம் நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், கவலை அடையவும் வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை பற்றிய நற்செய்திகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியவாறு அதிகமாக வானவர்கள் இறங்குவர். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக கூறுகின்றார்கள், எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹ் என கூறி பொய் கடவுளர்களிடமிருந்து விலகி விட்டனரோ, பிறகு கொள்கையில் உறுதியாக நிலை நின்றனரோ, அதாவது பல்வேறு சோதனைகளின் போதும் துன்பங்களின் போதும் உறுதியான காலடிகளுடன் நிலைத்து நின்றனரோ, அத்தகையவர் மீது மலக்குகள் இறங்குகின்றனர். நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், கவலை அடையவும் வேண்டாம், மகிழ்ச்சி அடையுங்கள், மகிழ்ச்சியால் நிரம்பி விடுங்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சிக்கு நீங்கள் வாரிசாவீர்கள், நாம் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் உங்களது நண்பராக இருப்போம் என்று நற்செய்தியை அவர்கள் கூறுவார்கள். இந்த இடத்தில் இந்த வசனங்கள் மூலமாக இஸ்திகாமத், அதாவது கொள்கையில் உறுதியாக நிலை நிற்கின்ற தன்மையின் மூலமாக இறைவனது திருப்தி கிடைக்கும் என்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உண்மையில் இஸ்திகாமத் அற்புதங்களை விட மேலானதாகும். முழுமையான இஸ்திகாமத் என்பது நாலாபுறமும் துன்பங்கள் சூழ்ந்திருப்பதை பார்த்த பிறகும் இறைவனது வழியில் உயிர், கண்ணியம், மதிப்பு, மரியாதை ஆகியவை அபாயத்தில் இருப்பதை பார்த்த பிறகும் ஆறுதல் அளிக்கக்கூடிய எந்த விஷயமும் இல்லாமல் இறைவன் கூட ஆறுதல் அளிக்கக்கூடிய கனவு, கஷ் மற்றும் இல்ஹாம் ஆகியவற்றை நிறுத்திவிட்ட பிறகும் கூட, அபாயகரமான அச்சத்தில் அவரை விட்டுவிட்ட பிறகும் கூட, அவர் கோழைத்தனத்தை வெளிப்படுத்துபவர் போன்று பின்வாங்காமல் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளும் பண்பில் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் உண்மையிலும் உறுதியாக நினைத்து நிற்பதிலும் எவ்வித குறையும் ஏற்படாமல் இழிவை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருக்க வேண்டும். மரணத்தில் திருப்தி அடைந்து விட வேண்டும். உறுதியான காலடிகளுடன் நிலைத்து நிற்பதற்காக எந்த ஒரு நண்பருக்காகவும் காத்திருக்க வேண்டாம். ஆக இந்த நிலைமையை நம்மில் ஒவ்வொருவரும் பெற முயற்சி செய்ய வேண்டும். இது அல்லாஹ்வின் அருள் இல்லாமல் நடக்காது. ஒவ்வொரு தியாகத்திற்கும் மனிதன் தயாராகும் அந்த நிலை ஏற்படும் போது பிறகு இறைவன் தனது அந்த அடியாரை கைவிட மாட்டான், மாறாக முன்னே சென்று அவனை பற்றி பிடிக்கின்றான். அதனால்தான் சொர்க்கம் பற்றிய நற்செய்தியை அவனுக்கு வழங்குகின்றான். காலடிகள் உறுதியாக நிலைத்து நிற்பதற்கான துவாவையும் அல்லாஹ் கற்றுத்தந்துள்ளான். எதிரிகள் மீது வெற்றி பெறுவதற்கான துவாவையும் கற்றுத்தந்துள்ளான். இதன் கருத்து இதுதான், அதாவது அல்லாஹாலா இந்த துவாக்களை ஏற்றுக்கொண்டவாறு வெற்றிகளின் கதவுகளை எப்படி திறந்து தருவான் என்றால் எதிரிகளுக்கு அவர்கள் விரண்டோடுவதற்கான எந்த இடமும் இருக்காது. அல்லாஹ் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செய்துள்ள வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவான் இன்ஷா அல்லாஹு தஆலா. மேலும் இறுதி வெற்றி உங்களுடையதாகத்தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹு தஆலா. இந்த தியாகத்தின் வரலாறை எழுதுபவர்களில் மேலும் அல்லாஹ்விடமிருந்து சொர்க்கத்திற்கான நற்செய்திகளை பெறுபவர்களில் இன்று மீண்டும் நமது ஒரு சகோதரர் இணைந்துள்ளார். இவர் மதிப்புக்குரிய ஃபதஹ் முஹம்மத் சாஹிப் அவர்களின் மகனான மதிப்பிற்குரிய கலீல் அகமது சாஹிப் அவர்கள் ஆவார்கள். இவர் ஷேக்பூரா மாவட்டத்தில் உள்ள புஜோவாலை சார்ந்தவர் ஆவார். 2014 மே மாதம் 16 இவர் ஷஹீதாக்கப்பட்டுள்ளார். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நடந்த சம்பவம் இதுவாகும். 2016 மே மாதம் 13 ஜமாத்தின் எதிரிகள் ஜமாத்திற்கு எதிராக கிராமத்தில் ஒட்டியிருந்த ஸ்டிக்கரை கலட்டியதன் காரணமாக வாய் சண்டை ஏற்பட்டது. இதனை காரணமாக வைத்து ஷேக்பூரா மாவட்டத்தை சார்ந்த பிஜுவாலில் வைத்து எதிரிகள் ஊர்வலம் நடத்தினர். லவுட் ஸ்பீக்கரில் ஜமாத்திற்கு எதிராக மக்களை தூண்டக்கூடிய வகையில் சொற்பொழிவு நிகழ்த்தினர். டிராபிக்கை பிளாக் செய்து போலீசிடம் வழக்கு தொடரும்படி கோரிக்கை வைத்தனர். போலீஸ் 4 அகமதி சகோதரர்களை, அதாவது முபஷிர் அகமது சாஹிப், குலாம் அகமது சாஹிப், ஹலீல் அகமது சாஹிப், இஹ்சான் அகமது சாஹிப் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடுத்தது. FIR பதிவு செய்து ஹலீல் அகமது சாஹிப் அவர்களையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உறவினர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வழக்கு பதிவு செய்த பிறகு குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டு அவர்கள் வெளியில் வந்துவிட்டனர். ஹலீல் அகமது சாஹிப் அவர்களை ஜாமீனில் எடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. 2014 மே மாதம் 16 வெள்ளிக்கிழமை அன்று 12:30 சலீம் என்ற பெயரில் இருந்த ஒரு இளைஞர் வந்தார். அவர் அருகிலுள்ள கிராமத்தில் வசிப்பவராவார். நான் இவருக்கு உணவு கொடுக்க வந்துள்ளேன் என்று கூறியவாறு அதை சாக்காக வைத்து அவர் சிறைக்குள் சென்றார். சிறைச்சாலைக்கு அருகில் வந்து ஹலீல் சாஹிப் யார் என்று கேட்டார். அவரை அடையாளம் கண்டு கொண்டதும் பிஸ்டோலை எடுத்து ஹலீல் சாஹிப்பின் முகத்தில் சுட்டார். இதனால் ஹலீல் சாஹிப் கடுமையாக காயமுற்றார். கொலையாளி மற்ற கைதிகளையும் சுட முற்பட்டார். ஆனால் துப்பாக்கி செயல்படவில்லை, குண்டுகளும் சிக்கிக் கொண்டன. போலீஸ் குற்றவாளியை கைது செய்தது. போலீஸ் ஹலீல் சாஹிப்பை சிறையில் இருந்து வெளியே கொண்டு வந்தது. ஆனால் அவர் ஷஹாதத்தின் பானத்தை அருந்தி இருந்தார். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹலீல் சாஹிப் அவர்களை இவர்கள் கைது செய்திருந்தனர். ஆனால் நடந்தவையாவும் போலீஸ் மற்றும் அரசு அதிகாரிகளின் கண்களுக்கு முன்புதான் நிகழ்ந்தது. கொலை செய்த இந்த இளைஞரை மௌலவிகள் அகமதியத்திற்கு எதிராக முற்றிலும் குருடராக ஆக்கியிருந்தனர். எனக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது என்று அந்த இளைஞர் முழக்கமிட்டார். இப்படிப்பட்ட போதனைகளைத்தான் இன்றைய மௌலவிகள் வழங்கியுள்ளனர். அல்லாஹும் அவனது தூதரும் கலிமா கூறக்கூடியவர்களை கொலை செய்பவர்களுக்கு தண்டனையாக அவர் நரகத்திற்கு செல்வார் என்று கூறுகின்றனர். ஆனால் இவர்களோ அதற்கு எதிரில் அவர்களுக்கு சொர்க்கத்திற்குரிய நற்செய்தியை தந்துள்ளனர். ஷஹீத் மருஹூமின் குடும்பத்திற்கு ஷேக்பூரா மாவட்டத்தில் உள்ள புஜுவாலுடன் தொடர்பு இருக்கின்றது. இவரது குடும்பத்தில் அகமதியத் இவரது தந்தையாரான ஃபத்தஹ் முகமது சாஹிப் மூலமாக அறிமுகமானது. அவர்களின் 2 சகோதரர்களான சர்தார் முகமது சாஹிப் மற்றும் சௌத்ரி உமருதீன் சாஹிப் அவர்களுடன் இவர்கள் 2வது கலீபத்துல் மஸீ அவர்களின் காலத்தில் 1918 பைய செய்தார்கள். ஷஹீத் மர்ஹூம் பிறப்பால் அகமதி ஆவார்கள். ஷஹாதத் சமயத்தில் இவர்களது வயது 61 ஆகும். இவர்கள் மெட்ரிக் வரை படித்தார்கள். வேப்டாவில் வேலை பார்த்து வந்தார்கள். ஷஹாதத்திற்கு 1.5 முன்புதான் தான் பணிபுரிந்து வந்த துறையிலிருந்து ஓய்வு பெற்றார்கள். ஷஹீத் மர்ஹூம் மதிப்பிற்குரிய ஹலீல் அகமது சாஹிப் அவர்கள் தஹஜ்ஜு தொழக்கூடியவராகவும் ஐவேளை தொழுபவராகவும் இருந்தார்கள். முறையாக திருக்குரானை ஓதுபவராகவும் கிலாபத்துடன் அன்பு மற்றும் ஆழ்ந்த பற்றுள்ளவராகவும் இருந்தார்கள். ஹுத்பா ஜும்மா மற்றும் ஏனைய நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு வந்தார்கள். குழந்தைகளுக்கு அதை பற்றி போதித்து வந்தார்கள். வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுடன் மிகவும் அன்புமிக்க தொடர்பு இருந்து வந்தது. அவர்களுக்கு மிகுந்த கண்ணியம் அளித்து வந்தார்கள். விருந்தோம்பல் செய்வது அவர்களது பண்பாக இருந்தது. தலைமையக பிரதிநிதிகளுக்கு விருந்தோம்பல் செய்வதை பெருமையாக கருதுவார்கள். மிகவும் நேர்மையான தூய உள்ளம் கொண்ட அகமதியாக அவர்கள் இருந்தார்கள். பொது தொண்டுகள் செய்யும் உணர்வுகளால் அவர்கள் நிரம்பி இருந்தார்கள். பலகீனமான மற்றும் ஏழை மக்களை எல்லா வகையிலும் கவனத்தில் வைத்து செயல்பட முயற்சி செய்வார்கள். ஜமாத் தொண்டுகளை பொறுத்தவரையில் இவர்கள் பொருளாளராகவும் தாவத்தை அல்லா செயலாளராகவும் ஜெயீம் அன்சாருல்லாவாகவும் தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பு இவருக்கு கிடைத்திருக்கின்றது. இவருக்கு ரெண்டு மகன்களும் ரெண்டு மகள்களும் உள்ளனர். ஒரு மகன் லைக் அகமது சாஹிப் அவர்கள் ஜெர்மனியில் இருக்கின்றார். இன்னொரு மகன் எஹ்சான் அகமது அங்கேயே ஹுதாமுல் அஹமதியாவின் காயிதாக இருந்து வருகின்றார். முஅல்லிம் சாஹிப் எழுதுகின்றார்கள், இவர்கள் மிகவும் அதிகமாக துவா செய்யக்கூடியவராக இருந்தார்கள். மிகவும் உருக்கமாக துவா செய்து வந்தார்கள். சுன்னத்தான மற்றும் ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு எல்லோரும் பள்ளிவாசலை விட்டு சென்ற பிறகும் கூட இவர்கள் சுன்னத் தொழுகையையும் நஃபில் தொழுகையையும் மிக நீண்ட நேரம் வரை தொழுது வந்தார்கள். இப்போது தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹு தஆலா இவர்களது ஜனாசா ஹாயிப் தொழுகையை நான் தொட வைப்பேன். இதை தவிர ஒரு ஜனாசா ஹாதிர் தொழுகையும் இருக்கும். அது மௌலவி இஹ்சானுல்லாஹ் சாஹிப் ரிட்டையர்டு முஅல்லிம் வக்ஃபே ஜதீதுடையதாகும். இவர்கள் லண்டனில் இருந்து வந்தார்கள். 17 மே அன்று தமது 83வது வயதில் இவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் காதியானிற்கு அருகில் இருந்த ஃபிரோச்சிச்சி என்ற சிற்றூரை சார்ந்த ஹஜரத் மசீஹே மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான ரஹமத் அலி சாஹிப் அவர்களின் மகனாவார்கள். மௌலவி ரஹமத் அலி சாஹிப் அவர்களை ஹஜரத் மசீஹே மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காதியானில் உள்ள பெஹஸ்தி மக்பராவின் தோட்டக்காரராக நியமித்திருந்தார்கள். மௌலவி இஹ்சானுல்லாஹ் சாஹிப் அவர்கள் 1949 ஆண்டு தனது வாழ்க்கையை ஜமாத்திற்காக அர்ப்பணித்திருந்தார்கள். 1957 இருந்து வக்ஃபஜதீன் முஅல்லிமாக தனது தொண்டை அவர்கள் ஆரம்பித்திருந்தார்கள். 1999 ஆண்டு அக்டோபர் மாதம் வரை இந்த தொண்டில் அவர்கள் இருந்து வந்தார்கள். ரிட்டையர்மெண்ட்டிற்கு பிறகு லண்டனிலிருந்து அவர்களது பிள்ளைகளிடம் வந்துவிட்டார்கள். சிந்து மாகாணத்தில் இவர்கள் பணிபுரிந்து வந்தார்கள். எண்ணற்ற புதிய ஜமாத்துகளை உருவாக்குவதற்கான தௌஃபீக் இவர்களுக்கு கிடைத்தது. மர்ஹூம் வசியத் செய்திருந்தார்கள், இவர்களுக்கு 4 மகள்களும் 3 மகன்களும் உள்ளனர். இவரது ஒரு மகனான மஹமூது அகமது சாஹிப் ஷம்ஸ் ஜமாத்தின் முரப்பியாக இருக்கின்றார். இன்னொரு ஜனாசா ஹாசிர் இருக்கின்றது. இது நஸ்ரீன் பட் சாஹிபாவுடையதாகும். இவர்கள் மே மாதம் 18ஆம் தேதி தமது 48வது வயதில் மாரடைப்பு ஏற்பட்டு வஃபாத்தாகியுள்ளார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவனுக்கு அஞ்சுகின்ற மிக நல்ல பெண்மணியாக இவர் இருந்தார். மிகவும் ஆக்டிவான மெம்பராக இருந்தார். சந்தாக்களை முறையாக செலுத்தி வந்தார். 4.5 வருடங்களுக்கு முன்னதாக இவர்களது கணவர் திடீரென்று வஃபாத்தாகிவிட்டார்கள். அதற்கு பிறகு இவர்கள் தமது பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து அவர்களுக்கு தர்பியத் வழங்குவதற்கான தௌஃபீக்கை பெற்றார்கள். அவர்களை ஜமாத் அமைப்பு மற்றும் கிலாபத்துடன் தொடர்புள்ளவர்களாக வைத்திருந்தார்கள். கிலாபத்துடன் ஆழ்ந்த பற்றுடன் கூடிய நேசமிக்க தொடர்பு இவர்களுக்கு இருந்தது. இவருக்கு 4 மகன்கள் உள்ளனர். அல்லாஹு தஆலா இவர்களை தனது பாதுகாப்பில் வைப்பானாக. தமது தாய் தந்தையரின் நல்ல ஆசைகள் மற்றும் துவாக்களுக்கு இவர்களை வாரிசாக்குவானாக. ஜமாத்துடன் தொடர்புள்ளவர்களாக இவர்கள் இருக்கட்டும். இந்த மூவரின் ஜனாதா தொழுகையை நான் தொழ வைப்பேன். அல்லாஹ் இவர்களது தகுதியை உயர்த்துவானாக, இவர்களது பாவங்களை மன்னிப்பானாக, இவர்களுடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக.
ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم